உங்கள் வார்த்தா ஆப் வழங்கும் தவக்கால சிலுவை பாதை 13 நிலை. இறந்த இயேசுவை அன்னை மரியின் மடியில் கிடத்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டீர். இறந்த இயேசுவை அவர் தாயார் மடியில் அமர்த்துகிறார்கள். விவிலிய சிந்தனை, யோவான் அதிகாரம் 19, இறை சுற்றர் 38-40 வசனங்கள். அரிமத்தியா ஊரை சேர்ந்த யோசேப்பு என்பவர் இயேசுவின் சீடர்களுள் ஒருவர். யூதருக்கு அஞ்சியதால் தம்மை சீடர் என்று வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாதவர். அவர் இயேசுவின் உடலை எடுத்துக்கொண்டு போக பிலாத்திடம் அனுமதி கேட்டார். பிலாத்தும் அனுமதி கொடுத்தான். யோசேப்பு வந்து இயேசுவின் சடலத்தை எடுத்துக்கொண்டு போனார். முன்பு ஒருமுறை இரவில் இயேசுவிடம் வந்த நிக்கேதேம் என்பவரும் அங்கு வந்து சேர்ந்தார். அவர் வெள்ளை போலமும் சந்தனத்தூளும் கலந்து ஏறக்குறைய 30 கிலோகிராம் கொண்டு வந்தார். அவர்கள் இயேசுவின் உடலை எடுத்து யூத அடக்க முறைப்படி நறுமண பொருட்களுடன் துணிகளால் சுற்றி கட்டினார்கள். இயேசுவின் இந்த 13 நிலையில் இறந்த உடலோடு அன்னை மரியின் மடியில் கிடத்தினார்கள். அதை நம் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்ப்போம்.
மன்னிப்பாயோ இறைவா, பாவி என்னை மன்னிப்பாயோ, பாவி என்னை மன்னிப்பாயோ, பாவி என்னை மன்னிப்பாயோ.
உயிர் அப்படிங்கிறது விலை மதிக்க முடியாதது. உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் தான் எல்லாமே. கல்லறை திருநாளுக்கு மட்டும் இறந்த ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கிறோம். யாரோ ஒருத்தர் வீட்டை தானே மரணம் அப்படின்னு நாம் சந்தோஷமாக இருக்கோம்ல. கடவுள் எங்கே பார்க்க போகிறாருன்னு இந்த உலகத்தில் நாம் ஆடுற ஆட்டம் அதிகம்தானு தோணுது.
ஆமாம், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வீட்டில் அந்த அம்மாவோட பையன் ஜெயிலுக்கு போயிட்டான். அவனுக்கு தூக்கு தண்டனையும் அந்த சமயத்தில் கொடுத்துட்டாங்க. அந்த பையனோட கடைசி ஆசை என்ன தெரியுமா? என் அம்மா எனக்கு சின்ன வயசில் தாலாட்டு பாடினாங்களே, அந்த தாலாட்டு நான் இறக்கிறதுக்கு முன்னாடி கேட்கணும் அப்படிங்கிறது தான்.
சரியாக சொன்னீங்க. கடவுள் நமக்கு கொடுத்த இந்த உடல் மூலமாகவும் உயிர் மூலமாகவும் கடவுள் சார்ந்த ஒரு விஷயம் கூட செய்ய மாட்டோம். சரியாக ஓய்வுனால அனுசரிக்கிறது இல்லை. ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமே நாம் கடவுளுக்காக அர்ப்பணிக்கணும். ஆனால் எங்கள் வீட்டில் பாருங்கள், ஃபாதர் இன்னைக்குன்னு பார்த்து 10 நிமிஷம் அதிகமாக பூசை வச்சிட்டார்னு குறை சொல்கிறோம். கடவுள் நமக்கு ஆற்றல் கொடுத்துருக்காரு. அந்த ஆற்றலை வச்சு தான் நாம் மற்றவங்களுக்கு ஒரு மாற்றத்தை தர தயாராகணும். இயேசுவும் ஒரு இளைஞன்தான். அது மாதிரியே இருக்கிற எல்லா இளைஞர்களும் அவரோட பணி செய்ய முன்வரணும். ஏன், மறைக்கல்வி வகுப்பு, விடுமுறை வேதாகம பள்ளி, இதில் எல்லாம் பசங்களுக்கு பாட்டு ஜபோன்னு சொல்லி கொடுத்து அவங்களுக்குள்ளே இருக்கிற ஆற்றலை நாம் தட்டி எழுப்ப செய்யலாமே.
தான் மட்டும்தான் பெரியவன்னு வாழாமல் அன்னை மரியால் எப்படி இயேசுவோட உடலை மடியில் வச்சுக்கிட்டு இறை திட்டம் நிறைவேற அமைதியாக இருந்தாங்களோ, அதுபோல நாமும் சில இடத்துல இறை திட்டத்துக்கும் இறையாட்சிக்கும் தயாராக இருக்க அமைதியாக இருக்கணும். திரும்பவும் சொல்கிறேன், அம்மா பிள்ளை பாசம் ரொம்ப பெருசு. அதனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி முடிஞ்ச வரைக்கும் பெற்றோரை அனுசரித்து முதியோர் இல்லங்கள் இல்லாமல் சந்தோஷமாக வீட்டில் இருக்க சொல்லுங்கள். அன்பு இருந்தாலே போதும், வீட்லேயும் உலகத்துலேயும் பிரச்சனையே இருக்காது. ஜெபம். கருணையின் இறைவா, ஒரு தாயை போல உதிரத்தோடு எங்களை அன்பு செய்து உம் திருமகனின் தாயையே எங்கள் வாழ்வு பயணத்தின் வழித்துணையாக தந்தமைக்கு நன்றி. அவரின் முன்மாதிரியை பின்பற்றி நாங்கள் எங்கள் சகோதர சகோதரிகள் மீது பரிவிரக்கம் கொள்ளவும் அவர்களின் மீட்பு பாதையில் உடன் நடக்கவும் எங்களுக்கு உறுதி தாரும். ஆமேன். அன்னை அவள் மடியில் அன்பு மகனை வளர்த்துகிறாள். ஏற்றுக்கொண்ட கொள்கைகளில் நிலைத்திருந்தார். கொலைகளத்திலும் சாட்சியாக நின்றார். முடிவாக ஆவியின் அபிஷேகத்திற்கு தலைமை ஏற்றார். கல்வாரி மலையில் சிலுவையின் அடியில் யாரும் காணக்கூடாத ஆனால் உலகமே கண்டு வியந்த ஒரு காட்சி நிறைவேறுகின்றது. அன்னை மரியின் மடியில் அன்பு மகன் இயேசுவின் உடலை வளர்க்கின்றனர். இந்த கொடூரமான வேதனை மிகு வேளையிலும் அன்னை உறுதியுடன் இறைவனின் விருப்பத்திற்கு மட்டுமே உரிமை தந்த உத்தமியாக சிலுவை அடியில் நின்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். நாம் சந்திக்கும் நிர்பந்தங்களில் தரும் கஷ்டங்கள் வேதனைகளை அன்னையின் வேதனை முன் ஒப்பிடும்போது மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வேற்றுமையை பார்க்க முடியும். அன்னை மரியாளுக்கு இப்படி ஒரு மாபெரும் சக்தி எப்படி உண்டாயிற்று? மனிதர்களுள் பேறு பெற்றவராக இறைவனின் ஆசீர் நிறைய பெற்றவராக வாழ்ந்ததற்கான காரணம் அவருடைய சொந்த எதிர்பார்ப்புகள் இல்லாத வாழ்வுதான். மரியாள் தனது சொந்த விருப்பங்களை நினைத்தும் பார்க்கவில்லை. ஏன் எப்படி என யோசிக்கவும் இல்லை. கடவுளுடைய விருப்பமே அவர்களுடைய வாழ்வாக இருந்தது. நம் வாழ்வை நிலைக்குலைய செய்யும் நிர்பந்தங்களை சந்திக்கும் போது உறுதியுடன் நிலைக்குலையாமல் நிற்க வேண்டும் என்பதுதான் அன்னையின் விருப்பம். அந்த விருப்பம் நிறைவேற அவர் சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்ற காணாவூர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் வேலைக்காரனாக நாம் மாறுவோம். அன்னையின் விருப்பம் போல் இறைவார்த்தையை வாழ்வாக்கவும் மண் இனிக்க மனிதத்தில் மன்னிப்பை விதைக்கவும் பயனாக அகிலத்தில் அனைவருடன் மகிழ்ந்து வாழ்ந்திட முழுநேர வேலைக்காரனாக வாழ்வை தொடருவோம். எல்லா நாட்களும் நமது விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்விக்கும் அன்னைக்கு இன்று அவர் பெற்றுத்தந்த துன்பத்தை அகற்ற ஒருமுறை அவர் விருப்பப்படி வாழ ஏன் முயற்சி செய்யக்கூடாது? வாருங்கள், முடியும் என்ற நம்பிக்கையோடு அவளின் துணையை நாம் நாடுவோம். நடைமுறையில் நமக்கு ஆறுதல் பெறுவதில் துடிப்பு உள்ளவர்களாக நாம் இருக்கின்றோம். அதே வேளையில் அன்னை மரியாளை போன்ற அந்த ஆறுதலை பிறருக்கு தந்து ஊக்குவிக்க நாம் அனைவரும் அழைக்கப்பட்டும் இருக்கின்றோம். வசதிகளும் வாய்ப்புகளும் இருக்கும்போது ஆறுதல் கூறுவதில் என்ன பெருமை பாராட்ட முடியும்? இதோ மரியாளை போன்று இயலாத நிலையிலும் இன்னல்களின் இறுக்கத்தின் நடுவிலும் இருகரம் விரித்து இதயபூர்வமாக ஆறுதல் கூற நாம் முயற்சி செய்ய வேண்டும். பல நேரங்களில் நமக்கே இங்கு 1000 பிரச்சனைகள், இதில் இவர் வேறு என்று சலித்திக் கொள்கிறோம். உண்மைதான், வாருங்கள் எழுவோம், சலிப்பை விட்டுவிடுவோம், சந்திப்புகளை அர்த்தமுள்ளதாக மாற்றுவோம். அநேகமாக இப்போதெல்லாம் முகநூல், வாட்ஸ்அப், மின்னஞ்சல் இணையம் என முகம் காணா சந்திப்புகளில் மூழ்கி கிடக்கும் இளைய சமுதாயமாக நாம் இருக்கின்றோம். அன்னை மரியாள் மற்றும் அவர் மகன் போல நேருக்கு நேர் ஒருவர் மற்றொருவரின் உணர்வுகளை மதித்து பார்த்து புரிந்து அன்பையும் ஆறுதலையும் அரவணைப்பையும் தந்திட தொடர்ந்து பயணிப்போம். ஆறுதல் தருவது மனித செயல், ஆக்கமளிப்பது ஆண்டவன் செயல். தொட்டுவிடும் தூரத்தில் உடல் மொழியை ஒரு பார்வையில் பதிந்துவிடும் நிகழ்வை நாம் சந்திப்பு என்று கூறுகிறோம். ஆனால் யூத பெண்ணான அன்னை அவள் அன்பு மகனை அவ்வளவு அருகில் அவளின் மடியில் அவர் கிடத்தி பல மன கஷ்டத்தோடு அவரை பார்க்கின்றார். பாடுகள் நிறைந்த தன் மகனின் பயணத்தில் அன்னை அவள் தாயாக ஆறுதல் கூற தவிப்பும் ஆதங்கமும் கொண்டவளாக இயேசுவை சந்திக்கின்றார். எப்போது ஒருவர் மற்றவருடைய உழைப்பை மதித்து அந்த உழைப்பால் அவர் பெரும் துன்பங்களைக் கண்டு உதவிட நினைக்கிறார்களோ அப்போது துன்புறும் நபர் பெரும் மாறுதல் என்பது விலை மதிப்பற்றது. வேதனைப்படும் நபருக்கு நம்மால் ஒன்றும் செய்ய இயலாத நிலையில் நாம் தரும் இந்த மனதுருக்கம் கொண்ட ஆறுதல் எந்த ஒரு செயலும் போற்றுதற்குரியது. இது அவர்களை ஊக்குவிப்பதோடு உரிய இலக்கை அடைவதற்கும் உறுதியை தருகிறது. இந்த உறுதியை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். தொடர்ந்து மற்றவர்களின் வாழ்வில் நாம் இயேசுவை பிரதிபலிப்போம் என்ற நம்பிக்கையில் அடுத்த நிலைக்கு நாம் செல்வோம். இந்நிகழ்ச்சியில் உங்களோடு பேசிக் கொண்டிருந்த நான் எட்வர்ட். தொடர்ந்து இணைந்திருங்கள் நம் வார்த்தா ஆப்பில்.